ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: திருப்பெருந்துறை இறைவனை காணுதல். தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அப்ப பெருமான் இந்த உயிர் தனக்கு ஆட்பட மறுப்பதை ஒரு குற்றமாக கருதுவதில்லை, அதை கணக்கிலே எடுத்துக்க மாட்டார், அதை பிரச்சனையே பண்ண மாட்டார், அவர் ஆட்கொண்டு விடுவார், அவ்வளவுதான். அப்பொழுது இவர் நெஞ்சினாலே நேசம் செய்வதை கணக்கில் எடுத்துக்கொண்டு உடம்பினால் வணங்காதிருப்பதை அவர் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. மண்டிய அன்பு மண்டிய நெஞ்சினில் வணங்கி வணங்கார் போல மந்திரியார் மேன்மையுடன் வந்து நின்றார். தலையை உயர்த்தி வந்து நின்றுகிட்டாராம் சாமி முன்னாடி நின்றுகிட்டார் என்று அவர் ஆட்கொள்ளப்பட்ட நிலையே வந்து இந்த நூல் சொல்லுது. ஆனா ஏனைய நூல்கள் அவ்வாறு சொல்லல. இப்ப இந்த நூல்ல சொல்லப்பட்ட கருத்தைப்படி நான் சொல்லிட்டு வரேன். திருவிழா பணத்தில் அப்படி சொல்லல. அவர் வந்தவுடனேயே அடியற்ற மரம் போல பெருமான் குருநாதனுடைய காலில் விழுந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும், பிறவி அறுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படி இருக்கு மற்ற புராணங்கள்லாம். பாருருவாய பிறப்பு அற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆறுருவாய என் ஆறுமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய என் திருவுருள் காட்டி என்னையும் உய்யக்கொண்டருளே என்று விண்ணப்பித்து பெருமான் திருவடியிலே விழுந்து வணங்கினார்னு மற்ற புராணங்கள் சொல்லுது. எது கரெக்ட்னு இப்ப நம்ம ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். இப்படியும் இருந்திருக்கலாம், குற்றம் கிடையாது. ஏன்னா இப்படி நிகழ்ந்தாலும் கடவுள் ஆட்கொள்வான். அதனால தான் இவர் இதை படைந்தவரும் தீர்ந்த நல்ல ஞானி தான். அதனால இப்படியே அமைஞ்சிருக்கலாம், இதுவும் கரெக்டா தான் இருக்குங்கிறதுனால தான் அவர் அப்படி பாடியிருக்கிறார். அதனால அதை அப்படி கரெக்டுன்னே எடுத்துக்கிடுவோம், எடுத்துருப்போம். தன்னை உடம்பால் வணங்காததை ஒரு குற்றமாக கடவுள் கருதவில்லை. என்ன காரணம்? சாக்கிய நாயனார் உடம்பால் வணங்காததை குற்றமாக கடவுள் கருதினாரா? உள்ளத்தால் ஒன்றுபட்டதற்கு வீடு பெற அளிக்கல? எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசீர் சங்கரன்றால் மறவாமை பொருள். சாக்கியநாயனார் உடம்பால் வணங்கல்ல, பெருமான வணங்கலையே, உடம்பால் வணங்கலையே, ஆனால் உள்ளத்தினால் ஒன்றுபட்டு மெய்யன்பினால் உருகினார் என்று பார்க்கின்றோம். அதை பெருமான் கணக்கில் எடுத்துக்கொண்டார். பெருமான் எப்படி இருக்கிறார்? உருத்திர நல் திருமணியை இலங்கு காதில் ருத்ராட்சமணி. ருத்ராட்சம் என்பது பெருமான் இந்த உயிர்களை காப்பதற்கு நாம் வேதாதி சாத்திரங்களை படைத்திருக்கிறோம். மெய்யடியார்களை உலகத்திலே உலவ விட்டிருக்கிறோம். மெய்யடியார்களுக்கெல்லாம் ஈஸ்வர கோடிகள்னு பேரான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார். இறைவனை உணர்ந்த உயிர் இந்த உலகத்திலே வாழ விரும்பாது. உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பருதன் தருளு பற்றி அப்படின்னு நம்ம குருநாதர் கேட்கிறார். இந்த உடம்புலேருந்து என்ன பிரிச்சுடேன், தரிக்கிலேன் காய வாழ்க்கையை சங்கரா போற்றின்னு கேட்கிறார். ஞானமே வடிவாகின்ற ஆளுடைய பிள்ளையாரும் இந்த உடம்பு வாழ்க்கை வேண்டான்னு கேட்டிருக்கிறார். துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மயல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு கட்டினாய், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு கட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே. இந்த உடம்பிலிருந்து என்னை பிரித்தால் யாரும் உன்னை குத்தம் சொல்ல போறா அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த உடம்பை தரிக்கணுங்கிற எண்ணம் இல்ல, என் உயிரை எடுத்துக்கேன்னு அர்த்தம். அதுதானே அதுக்கு அர்த்தம். இந்த உடம்பிலிருந்து என் உயிரை நீ பிரித்தால் உன்னை யார் குத்தம் சொல்ல போறாங்க? இந்த உடம்பிலே இந்த உயிரை நீ புகுத்திய பொழுது உன்னை யாரா குத்தம் சொன்னாங்களா? நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியவன் இல்லையே. யூ ஆர் நாட் ஆன்சரபிள் டு எனி ஒன். யாருக்காவது சாமி கணக்கு கட்டணுமா? யார் கேள்விக்காவது சாமி பதில் சொல்லணுமா? தேவையில்லை. அவர் சர்வ சுதந்திரர். அவருடைய ஃப்ரீடம் சுதந்திரத்துக்கு ஒரு எல்லை கிடையாது. யாருக்கும் அவர் ஜவாப்தாரி கிடையாது, பதில் சொல்ல வேண்டியவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையா அதை அர்த்தம். ஆகவே சிவஞானத்தை பெற்றவர்கள் வந்து ஒரு நல்ல தெளிவான சாத்துக்குடி ஜூஸை பருகும் பொழுது அது சாத்துக்குடி கொட்டை வந்துகிட்டே இருக்கு. அதுல பருகுபவனுக்கு அந்த ஜூஸை பருகும் போது ஒரு துன்பம் விளையும். அதுபோல ஜீவன் முக்தி நிலையில் இருக்கிறவன் இந்த உடம்பிலே உயிர் இருக்கும் பொழுதும் முக்தி இன்பத்தை உணர்ந்தாலும் கூட உடம்பு என்ற அந்த கோது இருக்கும், அதுல பிசுறு. அந்த சுவை நீரை பருகும் பொழுது கொட்டையை வருவதை போல அது அவனுக்கு சிரமமாக இருக்கும். அப்ப அவன் எதை பருக விரும்புவான்? கோதிலா அமுதினை பருக விரும்புவான். உடம்பு ஒரு தடையா இருக்கு பூர்ணமான ஞானத்திற்கு. ஆகவே உடம்பு நீக்கத்தை அவன் வேண்டுவான். ஆனா இறைவன் அதற்கு ஒத்துக்கொள்வதில்லை. தன்னை உணர்ந்த அடியார்கள் உணர்ந்த அளவிலேயே உயிர் பிரியுமா? பரமஹம்சர் சொல்றார், சிவஞான நிட்டை கைகூடினால் அதீதத்திற்கு இந்த உயிர் சென்றால் புலன்கள் ஒடுங்கி உடம்பு வந்து கட்ட போல ஆயிடும், உயிர் பரசிவத்தோட இரண்டரை கலந்து நின்றுடும். அப்ப இறைவனே அதை மீண்டும் அதீதத்திலிருந்து துரியத்திற்கு கீழே அனுப்பி உடம்பிலே வாழ வைக்கின்றான். அவ்வாறு வாழ்கின்ற நிலையிலே அந்த உயிர் வந்து நனவில் சுழுத்தி போன்ற நிலைகளிலே இருந்து உலகிற்கு குருநாதனாக விளங்கும் என்று சாத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உயிர்களுக்கு ஈஸ்வர கோடிகள்னு பேரு. அந்த ஈஸ்வர கோடிகள் இருக்கிறார்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, திருவாசகத்தில் சொல்றாரு, வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து, நான் வாழ்த்துவதற்கு அவனுடைய நீண்ட கடலை வைத்து, அவன் நீண்ட கடலை வாழ்த்துவதற்கு எனக்கு வாயினை வைத்து, ரெண்டு விதமாக அர்த்தம் வருது. அவனை வணங்குவதற்கு என் தலையை வைத்து, இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து. வைத்துனா என்ன அர்த்தம்? நில உலகிலே வாழ வைத்து. சீரடியார் கூட்டம் நிலவிலே வாழ்வதற்கு காரணம் இல்லை. என்ன, அவருடைய சஞ்சிதமான வினையினை பெருமான் தீட்சையினாலே போக்கி விடுகின்றான். அவர்கள் வினையினை இட்டுவதில்லை. ஆகவே பெருமானை உணர்ந்த அளவிலேயே அவர்கள் உடம்பினை உகுத்து பெருமான் திருவிழிலே இரண்டரை கலப்பதற்கு தகுதி படைத்தவர்கள். இருந்தாலும் ஆளுடைய பிள்ளையார் போன்றவர்களை பெருமான் நில உலகிலே விட்டு வைத்திருக்கிறான். எதற்காக விட்டு வைத்திருக்கிறான்? ஏனைய உயிர்கள் இந்த சிவஞானிகளை வணங்கி வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதற்காக விட்டு வைத்திருக்கிறான். இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்துனா விட்டு வைத்து. அப்படி பெருமான் வேதாதி பிரமாண நூல்களை படைத்தான். தன் உண்மையை உணர்ந்திருக்கின்ற ஞானிகளை உலகிலே வாழ வைத்திருக்கிறான். இந்த இரண்டு வழிகளை வைத்திருந்தும் உயிர்கள் பெருமானிடத்திலே முனைப்போடு வந்து சேர்வதில்லை என்ற காரணத்தினாலே பெருமான் அழுகின்றான். தன் கருணையினால அன்பினால சாமி என்ன பண்றாரு? கண்ணீர் சிந்துகின்றார். அந்த சிந்தப்பட்ட கண்ணீரானது ருத்ராட்ச மணியாக விளைகின்றது. ருத்ராட்ச மணி என்பது ருத்ராட்சம் என்ற மரம், அந்த மரத்தினுடைய கனியினுடைய விதை. அப்ப அந்த கண்ணீர் துளியிலிருந்து ருத்ராட்சம் மரம் விளைகிறது. அது அந்த கண்ணீர் துளி தான் அந்த ருத்ராட்ச மணியா தெரியுது. அந்த ருத்ராட்ச மணியை ஏன் அணிய வேண்டும் என்றால், அதை அணியும் பொழுது பெருமான் நம்மிடம் கருணை கட்டின்ற ஒரு பெருமான் உண்டு. நாம தான் அவனை மறந்து உலகிலே ஈடுபடுகின்றோமே தவிர அவன் நம்மை மறக்காது. எப்படா இவன் நம்மள்ட மாட்டுவான், இவனுக்கு அன்பு செய்யலாம், அருள் செய்யலாம், கருணை செய்யலாம், திருவடியை கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நினைவினை தருவதற்காக தான் ருத்ராட்சம். அந்த ருத்ராட்சத்தை எல்லா திருமேனியிலே பல இடங்களிலும் அணிந்து வைத்திருக்கிறார் இந்த குருநாதர் அப்படின்னு சொன்னார். உருத்திரனல் திருமணியை இலங்கு காதில் விளங்குகின்ற பிரகாசமான காதுல ரெண்டு மணி குண்டலமா தொங்குது. ஒன் சிரத்தில் ஒளி என்றால் ஞானம். எல்லா ஞானமும் அந்த குருநாதனுடைய மண்டையில இருக்கு. அத்தனை புஸ்தங்களுடைய ஞானம் இருக்கு, அதுல கலைஞானம் இருக்கு. அந்த ஒளிமயமான சிரசில ஒரு சிரமாலை அணிந்திருக்கிறார் ஆத்மநாத குருநாதர். கந்தரத்தில், கந்தரம் என்றால் கழுத்து, திரு கழுத்திலே அந்த கண்ட சரமாக ருத்ராட்சம் அணிந்திருக்கின்றார். ஒளிகொள் மார்பில் பிரகாசிக்கின்ற மார்பகத்திலே பல மாலைகளை தொங்க விட்டிருக்கின்றார். கரத்தில், கரத்திலே மேலும் மணிக்கட்டிலும் அந்த ருத்ராட்ச மாலைகளை அணிந்திருக்கின்றார். அணிந்து இலகு திருமுண்டம் அங்கி கண்கரந்த நன்னுதன் மேல் கவினச்சாத்தி. திருமுண்டம் என்றால் திரிபுன்றம் என்ற வடமொழிச்சொல் மருவி தமிழிலே திருமுண்டம்னு வருது. திருமுண்டம் திட்டமாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. நெற்றியிலே முப்பட்டையாக விபூதி அணிய வேண்டும். அந்த முப்பட்டை என்பது எல்லாத்தையும் குறிக்குது. மூன்று வேதங்கள், மூன்று அனுபவ நிலைகள், மூன்று அவத்தைகள், பதிபசுபாசம் என்ற முப்பொருள்கள், மூ உலகங்கள். உலகம் எல்லாமே மூன்று மூன்றா இருப்பதனால திரிபுரம் என்று உலகத்திற்கு பெயர். இதன் வடிவமாக அம்பாள் இருப்பதனால அவளுக்கு திரிபுரா என்று பெயர். இந்த மூன்றினை கடந்து நாலாவதாக இருக்கின்ற பெருமானுக்கு துரியன் என்று பெயர். துரியம் என்றால் நாலாவது அர்த்தம், துரிய சிவம் என்று பார்க்கின்றோம். இந்த மூன்று மூன்று பட்டையாக திருநீர் அணிவதனால இந்த உலகமானது மூன்றாக இருக்கின்றது. எல்லா மூன்றும் அதில் அடங்கிடுது. சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்காவது அது எழுதி காட்ட ஒண்ணாதது. எழுதி காட்டக்கூடியது இது மூன்று தான், சரியை கிரியை யோகம் என்று பார்க்கின்றோம். அந்த மூன்று மூன்றா இருக்கின்ற அனைத்தையும் நினைந்து முப்பட்டையாக திருநீற்றை அணிய வேண்டும் பெருமானுடைய திருவுருளுக்காக. அது முக்தி தருகின்ற நீர். அந்த முப்பட்டையாக தன்னுடைய அக்னிக்கண்ணை மறைத்திருக்கின்ற நெற்றியிலே பெருமான் அணிந்திருக்கின்றான். ஆக்னேயமாகின்ற நெருப்பினை கக்கின்ற ஒரு கண் இருக்கு பெருமானுடைய நெற்றியிலே, நெற்றி நடுவிலே புருவ மத்தியிலே இருக்கு. அது தாமரை மொட்டு போல இருக்கு. அதன் கீழ் இருக்கின்ற இரண்டு கண்களும் மலர்ந்த தாமரை போல இருக்கின்றன. தாமரை மலர்கள் போல் இரண்டு கண்கள், தாமரையினுடைய மொட்டு போல ஒரு கண். அந்த நெற்றிக்கண்ணை மறைத்து முப்பட்டையாக பெருமான் திருநீர் அணிந்திருக்கின்றான். அந்த திருநீர் எப்படி இருக்குதுன்னா கவின சாத்திருக்கின்றான். அழகுக்கு அழகு செய்வதாக நெற்றியே அழகாக இருக்குது. அந்த அழகு போதாது என்று சொல்லி அதில் முப்பட்டையாக திருடி நடந்திருக்கின்றான். திருத்திகழும் வேதியனார் அம்பொன் மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார். இவ்வாறு திரு என்றால் கண்டார் மனத்தை பிணிக்கின்ற தன்மை, பார்த்தா திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணத்தை எது உண்டாக்குகின்றதோ அது திரு சௌபாகியம். ஒரு முறை பார்த்தால் போதும் நினைக்கக்கூடாது, மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்குகின்ற தன்மைக்கு திருன்னு பேரு. திருவளர் தாமரை, தாமரை பூவை பார்த்தா திரும்பவும் பார்க்கணும்னு தோணும், குழந்தைய பார்த்தா திரும்பவும் பார்க்கணும்னு தோணும், முழு நிலவை பார்த்தா திரும்பவும் பார்க்கணும்னு தோணும், சமுத்திரத்தை பார்த்தாலும் திரும்பவும் பார்க்கணும்னு தோணும். இதெல்லாம் நம்முடைய கவலையை போக்குகின்ற கருவிகள், அதான் திரு இருக்கின்ற இடங்கள் என்று பார்க்கின்றோம். பெருமானுடைய திருத்திகளும் வேதிய கோலம், அந்தன கோலம், ஆசிரிய கோலம், அந்த அம்பொன் மேனி சாமி எப்படி இருக்கிறாரு, நம்ம மாதிரி கறிக்கட்ட மாதிரி இருக்கிறாரா, தங்கத்தை உருக்கின மாதிரி இருக்கிறார், தங்கத்துல செஞ்ச அணிகலன் மாதிரி கூட இல்ல அவர். தங்கத்தை உருக்கும் போது பாத்திருக்கீங்களா, பட்டறைக்கு போய் செம்பு வெள்ளி எல்லாம் உருக்கும் போதே கண்ணு கூசும், தங்கத்தை உருக்கினா நிக்க முடியாது. பொன்னை அழித்தனன் மேனி புகழில் திகழும் அழகன், அழித்தல்னா உருக்குதல், பொன்னை உருக்கும் போது என்ன ஒளியோ அதுதான் பெருமானுடைய திருமேனி ஒளி. அம்பொன் மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார். நம்முடைய குருநாதர் திருவாதிரிகள் அகமகிழ்ந்தார், மந்திரியார் மனம் மகிழ்ந்தார். செங்கை மீது பொருத்தமுறும் புத்தகம் ஏது ஐயா என்ன. பெருமானுடைய வலது திருக்கரத்திலே சின்முத்திரை அணிந்திருக்கிறார், இடது திருக்கரத்திலே நான்கு விரல்களினாலே ஒரு ஏட்டுச் சுவடையை பிடித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு நூல் வச்சிருக்கிறார். தங்களுடைய சிவந்த கையிலே தாங்கியிருக்கின்ற நூல் ஏது ஐயா, அது என்ன நூல் என்று கேட்டார். அவ்வாறு கேட்டவுடனே அவர் சொல்றாரு, பொய்மையிலா சிவஞான போதம் என்றார். ஏன்னா மாற்றம் உண்டேல் சொல்றார், தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, துயரம் மனை வாழ்க்கை, மாற்றம் உண்டேல் வஞ்சம் உண்டு. வாயை திறந்து பேசினா நம்ம அறியாமலே யாரையாவது ஒருத்தர் நம்ம ஏமாத்திருவோம், நம்ம அறியாமலேயே போய் வந்துடும். ரகுகுலத்து அரசர்கள்லாம் ரொம்ப குறைவா பேசுவார்களாம். காளிதாச கவிஞர் சொல்றார், ஏன் குறைவா பேசுவாங்க, எனர்ஜியை சேவ் பண்ணிக்கிறாங்களா, இல்ல பேச்சு வராதா ஒழுங்க, அதிகமா பேசினா பொய் வந்துருமோன்னு பயமா. பொய்னா என்ன, ஒருவனை ஏமாற்றுவது மட்டும்தான் பொய்ங்கிறது இல்ல, முழு உண்மைக்கு சற்று மாறுபாடா இருந்தா அதுவும் பொய் தான். எதை போலன்னா, பெண்கள் சாரியை வாங்கிக்கிறாங்க, சேலை வாங்குறாங்க, அந்த சேலைக்கு மேட்சா ஒரு பிளவுஸ் விட்டு வாங்கணும், இவங்களால கடைக்கு போக முடியல, இந்த புடவை கலரை நல்லா பாத்துக்குங்க, இதுக்கு மேட்சா ஒரு பிளவுஸ் விட்டு எடுத்துட்டு வாங்கன்னு வீட்டுக்காரர் அனுப்பிச்சிடுறாங்க. அது மட்டி தானே, அது போய் இந்த சகப்பு புடவை அங்க போய் சொல்லி, அதே மாதிரி சகப்புப்பா ஒரு பிளவுஸ் விட்டு கொடுறோம்னா ஏதோ ஒரு பிளவுஸ் விட்டு கொடுத்துட்றான், அதை கொடுத்து அதை கொண்டு வந்தா அது மேட்ச் ஆகுமா, சிகப்புலயே 50 சிகப்பு வச்சிருக்கிறான். அப்ப எது 100க்கு 100 பொருந்துதோ அதுதானே உண்மை, உண்மை என்பது ஒன்று மற்றது எல்லாம் பொய் அப்படின்னு சாத்திரம் சொல்லுது. உண்மை என்பது ஒன்றாதான் இருக்க முடியும், ஒரு சிகப்பு கலர் சேலைக்கு ஒரு சிகப்பு கலர் பிளவுஸ் தான் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும், மீதி எல்லாம் மேட்ச் ஆகாது. அது யாருக்கு தெரியும், புடவையை எடுத்துட்டு போகாமலே அதை கண்டுபிடிச்சு கொண்டு வர திறமை உங்களுக்கு உண்டு, ஆனா மற்றவங்களுக்கு கிடையாது, கடைக்காரனுக்கு கூட கிடையாது, அவன் வச்சு வச்சு பார்த்து தான் கொடுப்பான் அப்படின்னு பார்க்கணும். அது போல நம்ம பேசும்பொழுது உண்மைக்கு சற்றே புறம்பாக பலமும் வந்துவிடும் என்பதனால பேச்சினை பெரியோர்கள் குறைத்து பேசினார்கள். சிவஞான போதம் என்ற நூல் இருக்கின்றது, ரௌரவ ஆகமத்தில் இருக்கின்ற 12 சூத்திரங்கள் சுருக்கமா எல்லா சிவஞானத்தையும் சொல்லுது, எல்லா தத்துவ ஞானத்தையும் சொல்லுது. அது சுருக்கமா சொல்லுது, பொய் கலவாத நூல் என்று சொல்கின்றார். பொய்மையிலா சிவஞான போதம், 100க்கு 100 உண்மைதான். சிவஞான போதத்திற்கு என்ன பெருமைனா, சிவஞான போதம் சித்தாந்தத்தை தான் சொல்லுதுன்னு பல உரைகள் இருக்கின்றன, சிவஞான போதம் வேதாந்தத்தை தான் சொல்லுதுன்னு சிலர் உரை எழுதுகின்றார்கள். யாருமே சிவஞான போதம் சொல்றது தப்புன்னு இதுவரையும் கண்டிக்கல. ஆகவே யாராலும் மறுக்கப்படாத நூல் என்ற மகிமை சிவஞான போதத்துக்கு உண்டு. யாருமே சிவஞான போதத்தை மறுத்ததில்லை, அது என்னுடைய கருத்து தான் சொல்லுதுன்னு வளைப்பார்களே தவிர சிவஞான போதம் சொல்றது தப்புன்னு யாரும் சொன்னதில்லை. அதான் பொய்மையிலா சிவஞான போதம் அப்படின்னு சொன்னார். சொன்னாலுமே இவர் கேட்கிறாரு, சிவம் சிவஞான போதம்னு சொன்னீங்க ஐயா, சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்று நான் தெளிவாக உணரும் வண்ணம் எனக்கு தாங்கள் விளக்கி அருள்வீர்கள் என்றால் நான் உங்களுக்கு உடனேயே அடிமையாவேன் அப்படின்னு சொல்றேன். இதுன்னா வியாபாரமா, இப்படி ஒரு சீனை வந்து இந்த ஆசிரியர் வைக்கிறாரேன்னு நான் நினைச்சது உண்டு. ஆனால் இதுல ஒரு குற்றமும் இல்லை, என்னன்னா ஆட்பட விரும்புகின்ற உயிர், ஆட்பட விரும்புகின்ற உயிர், அதனுடைய பக்குவத்தை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறாரு அந்த ஆண்டவர் என்பதனால அதை ஆட்பட விரும்பித்தான் இதெல்லாம் சொல்லுது. அது எதை சொன்னாலும் அது குற்றமாகாது. அந்த பக்குவம் என்பது இதா இந்த ஆசிரியர் செம்மையா பாடிருக்காருன்னு உணரும் போதுதான் நமக்கு தெரியும். சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன, தெளிவா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்களே எனக்கு ஆசிரியர், நான் உங்களுக்கு அடிமையாக்கி விடுகின்றேன் அப்படின்னு சொல்லலாமா? அப்பூதரிகள் வீட்டுக்கு அப்பரபிரமன் எழுந்துள்ளிருக்கின்றார். தாங்கள் என்ன கருதி இங்கு எழுந்துள்ளீர்கள் அவர் கேட்கிறார். அப்படி வருது பெரிய புராணத்தில். அப்படி கேட்கலாமா? அப்புதிரிகள் வந்து உள்ளத்தாலும் உணர்ச்சியினாலும் பார்ப்பதற்கு முன்பே அந்த குருநாதருக்கு முழுவதும் அடிமையானவர். அவர் ஒன்றும் புறத்தே இருந்து பேசலையே, அடிமைப்பட்டவர் தானே ஏற்கனவே. ஆகவே தங்களுடைய நோக்கம் என்ன, தங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையாது, அதை செய்வதிலே காலதாமதம் இருக்கக்கூடாது என்று விரைவுகிறது அந்த வார்த்தவர். How I can be useful to you? I want to be useful to you immediately. நேரம் கிடத்தக்கூடாது. தங்கள் எண்ணப்படி நான் உடனடியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த எண்ணத்திலே இந்த வார்த்தைகள் விளைகின்றன. எந்த வார்த்தைகள் விளைகின்றன? தாங்கள் என்ன கருதி இந்த இல்லத்திற்கு எழுந்துள்ளீர்கள் வார்த்தை வருது. தாங்களுக்கு நான் எவ்வாறு பயன்பட வேண்டும், காலதாமதமின்றி தங்கள் எண்ணத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அவர் அப்பருவமான இந்த அறிந்த பிறகு சொல்ற வார்த்தை. அல்லது ஒரு அடியார் எழுந்துள்ளினாலே எது கருதி வந்தீர்கள் கேட்கக்கூடாது. அப்ப அப்படி கேட்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு இதுதான் பொருள். என்ன கேட்பவருடைய தகுதி கருதி அதுக்கு பொருள் சொல்லணும். அதுபோல திருவாதிரிகள் அடிமைப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துல கேட்கல, இந்த தெளிவு வந்து விட்டால் நான் உங்களுக்கு மீளா அடிமை அப்படின்னு சொல்றார். ஆளோரை இருக்குன்னு சாமி சொன்னார், இருந்தா காட்டு பாப்பன் இவர் சொல்றார். இவர் விடைக்கிறார், இருந்தாலும் இவர் மனம் அவரிடம் சென்று விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளம் சொல்லுது இந்த பெருமானை நம்மால் பிரிய முடியாது. நம்பியாருடைய உள்ள சொல்லுது, நம்பியாருடைய உணர்ச்சிக்கு இந்த பெருமானை விட்டு நம்மால் பிரிய முடியாது. எதையோ சொல்லி இவன் அவனோட நம்மளை அழைச்சிட்டு போட்டோம், அந்த ஓலையை தான் காட்டுட்டுமே அப்படின்னு ஏன் அர்த்தம் வச்சு கூடாது? ஆளோலை உண்டு என்று சொன்னாயே அதை காட்டுன்னு அவர் கேட்கிறாரு. அப்ப எதையோ உன்னை காட்டி இவன் நம்மளை அவனோட அழைச்சிட்டு போட்டோமே அப்படின்னு ஏன் அந்த உயிர் நினைக்க கூடாது? அப்படி அந்த உயிர் நினைக்கும் அப்படிங்கிறத அப்பெருமான் ஒரு தாண்டத்துல சொல்றார். என்ன சொல்றாரு? ஒரு நாள் பெருமான், ஒற்றியூர் பெருமான் பிக்ஷாட்டனராக நம்ம வீட்டு பெண் அந்த வாசலுக்கு வந்து பிச்சை ஏற்று சென்றிருக்கிறார், அன்பினை அழித்து சென்றிருக்கிறார். நாளைக்கு இந்த பக்கம் வருவேன்னு சொல்லி அவர் எல்லாம் அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறார், ஆனா வரல. அதை தோழி அறிந்து, நீ ஏண்டி இப்படி கண்டவன்ட்ட ஏமாறுற? கண்டவன்னா யாரு? நம்மால் நன்றாக காணப்பட்டவன், அவன்கிட்ட நீ ஏமாறுற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு விடை சொல்ற அந்த பெண்ணு, நிலைப்பாடே நான் கண்ட தேடி கேளாய். நிஜமா நடந்தது, நான் ஏதோ வந்து ஹலூசினேஷன், புத்தி பிரம்மத்தினால சொல்லல. அந்த பெருமான் உண்மையிலே வருவேன் என்று சொல்லி வந்தான் என்று சொன்னால் வாராதிருப்பானா? மீண்டும் வருவேன் என்று சொல்லி ஒருவன் வந்தது உண்மை என்றால் அவன் வாராதிருப்பானா? ஆகவே அந்த பெருமான் வந்தது போல் நீ நினைத்துக் கொண்டாயோ என்று தோழி கேட்பதை போல இவள் நினைத்துக் கொண்டு, பெருமான் வந்தது உண்மை, நிலைப்பாடே நான் கண்டது, சத்தியம்தான் நான் பார்த்தது. ஏடி என்றால் டேன்னு கூப்பிடுறது பெண்ணை. கேளாய், நெருநலை நண்பகல் இங்கோர் அடிகள் வந்து, நேற்று மத்தியானம் ஒரு பெருமான் வந்து கலைப்பாடும் கண்மலரும் கலக்க நோக்கி கலந்து பலியிடுவேன் சொன்னார். பெருமான் என்ன பண்ணாரா? பார்ப்பாரை பரிசீலிப்பார் போல பார்ப்பார். பெருமான் அந்த பெண்ணினுடைய கண்ணிற்குள்ளே தன்னுடைய கண்ணை செலுத்தி பார்க்கிறார். நங்காய், நீதான் என் மனதிற்கு மிகவும் இனியவள், ஆனா நான் இங்க நின்னுகிட்டு இருக்க முடியாது, அது உனக்கு பிரச்சனையா போயிடும். இருந்தாலும் என்னுடைய உருவத்தை உன் கண்ணிற்குள் பதித்து விட்டு போகின்றேன், நீ கண்ணை முடினாலும் என்னை காணலாம் என்று சாமி சொல்லி தன்னுடைய காட்சியை கொடுக்கிறார். கலைப்பாடும் கண்மலரும் கலக்க நோக்கி. கலைப்பாடு என்றால் சாத்திரங்களினாலே பாடுபட்டு அறியப்பட வேண்டிய தெய்வத்தினுடைய காட்சி. அந்த காட்சி என் கண்மலரிலே கலக்க நோக்கினான். எத்தனை ஆகமங்களை படித்தாலும் காண முடியாத பெருமானுடைய காட்சியை இந்த பெண் கண்ணை மூடிக்கொண்டாலும் பார்க்க முடியாது. மலருக்குள் தேர்ந்திருப்பதை போல காட்சியை கண்ணுக்குள்ள வச்சுட்டார். கலைப்பாடும் கண்மலரும் கலக்க நோக்கி, உடனே நான் என் உயிரோடு கலந்து பலியிடுவேன். பலி என்றால் உணவு. சாமிக்கு அவ சக்கர பொங்கல் வீட்டுல பண்ணியிருந்த கொண்டு அவருடைய பிக்ஷா பாத்திரத்துல போடுற அந்த சக்கர பொங்கல்ல நெய்யும் வெல்லமும் பருப்பும் பாலும் மட்டுமா கலந்திருக்கு, இந்த பெண்ணினுடைய அன்பும் உயிரும் உள்ளமும் உணர்வும் கலந்திருக்கு. கலந்து பலியிடுவேன். அதை வாங்கிட்டு என்ன சொன்னாரு? நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வரவே இல்லை. எங்கும் காணேன், சலப்பாடு. சலம் என்றால் வஞ்சனை. பெருமான் என்னை வஞ்சித்தானா அப்படின்னு இவளே கேட்டுக்கிறார். அவன் வந்தது உண்மை, அவன் என் உயிரிலே கலந்தது உண்மை, என்னிடம் பலி பெற்றது உண்மை, அவருடைய காட்சி என்னுடைய உள்ளத்திலே பதித்தது உண்மை, ஆனால் அவன் மீண்டும் வரேன்னு சொல்லிட்டு வரல. அவன் என்னை ஏமாற்றியதாக நினைத்துக் கொள்ளலாம், ஆனால் அவன் இவ்வாறு என்னை ஏமாற்றியதை மறந்து போய் ஒரு நாள் வருவான். எப்படி அந்த பெருமான் என்னை ஏமாற்றியதை மறந்து ஒரு நாள் வருவான். அப்பொழுது அந்த பெருமான் பலருக்கும் அருள் செய்திருப்பதனால என்னை மறக்கலாம், ஆனால் நான் அந்த பெருமானிடம் மட்டும்தானே அருளை பெற்றிருக்கிறேன், என்னால் அவனை மறக்க முடியுமா? கடவுளுக்கு, கடவுள் பல உயிர்களுக்கும் தலைவன், ஆனால் உயிருக்கு ஒரு கடவுள் தானே, உயிருக்கு ஒரு தலைவன் தான். ஆகவே இந்த உயிர் கடவுளை மறக்க விரும்பாது. அப்ப என்ன சொல்ற, சலப்பாடு அவன் வஞ்சனை செய்தானா, அவன் என்னை வஞ்சித்திருந்தாலும் என்றைக்குமே ஒருவன் தன்னை வஞ்சித்துக் கொள்ளாது பிறரை வஞ்சிக்க முடியாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. நான் உங்களை ஏமாத்தணும்னா முதல்ல நான் என்ன ஏமாத்தின்னு தான் உங்களை ஏமாத்தணும். ஆகவே அந்த பெருமான் தன் என்னை வஞ்சித்திருந்தாலும் அவன் அதனை மறந்து போய் ஒரு நாள் இங்கு வருவான். சலப்பாடே இனி ஒரு நாள் காண்பேனாகில் தன் ஆகத்து என் ஆகம் ஒடுங்கும் வண்ணம் உழைப்பாடே படத்தழுவி போகலொட்டேன் ஒற்றியூர் உறைந்திங்கே திரிவானையே. அப்படி பெருமான் ஒரு நாள் என்னை ஏமாற்றியதை மறந்து மீண்டும் என் இல்லத்தின் வாசலுக்கு வருவான். வந்தால் நான் என்ன பண்ணுவேன், நெருப்பிலே விழுந்த வெண்ணையை போல அவனை ஓடி போய் கழுத்தோடு கட்டிக்கொள்வேன். என்ன சொல்றாய், சலப்பாடே இனி ஒரு நாள் காண்பேனாகில் தன் ஆகத்து என் ஆகம் ஒடுங்கும் வண்ணம் உலைப்பாடே பட தழுவி, உலையிலே பட்ட நெருப்பு படுகின்ற பாடு பட தழுவி, உலையிலே பட்ட வெண்ணெய் என்ன பாடுபடும், அதை எடுக்க வருமா? அது போல அவன் மார்போடு நான் சேர்ந்து கொள்வேன். சேர்ந்து கொண்டு சொல்வேன், இங்க பாரியா நீ எங்க வேணா போ, ஒற்றியூரிலே உறைந்து கொண்டு உலகமெல்லாம் சுற்றுகின்றாய். ஒற்றியூர் உறைந்து இங்கே திரிவான். அப்ப நீ ஒற்றியூர்ல இருந்துகிட்டு உலகமெல்லாம் சுத்துறியே, நீ எங்க வேணா சுத்து, ஆனா என்னை விட்டுட்டு சுத்தாத, என்னை இழுத்துக்கிட்டு சுத்து. அப்படி அப்பர் பாடி இருக்கிறார். அப்படி சலப்பாடே இனியூர் நாள் காண்பேனாகில் தன் ஆகத்து என் ஆகம் ஒடுங்கும் வண்ணம் உழைப்பாடே பட தழுவி போகல் ஒட்டேன். போகல் ஒட்டேன் என்றால் பிரிந்து போகல் ஒட்டேன். அவனை எங்கும் போகல் ஒட்டேன் கிடையாது, எங்கு சென்றாலும் என்னோடு சேர்ந்துதான் சொல்லணும். பிரிந்து போகல் ஒட்டேன் ஒற்றியூர் உறைந்து இங்கே திரிவானையே. அங்க இருந்துகிட்டு நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து ஏமாத்துறாரே அந்த பெருமானை, அவன் வஞ்சியாத வண்ணம் அவனோடு இரண்டரை கலப்பேன் என்று சொன்னால் பெருமானுடைய தலைமைப்பாட்டை உணர்ந்து அவனோடு இரண்டரை கலப்பதற்கு உயிரானது இயங்கும். எப்படியாவது என்ன சேர்த்துக்கையாங்கிறதுக்காகத்தான் ஒரு வீட்டிற்கு வாயில் இருப்பதை போல அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வுனால இதை கேக்குது. அது என்ன கேக்குது, சிவஞான போதம்ங்கிறது நீங்க எனக்கு தெளிவா சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமை என்று அவர் சொல்றார். அந்த சொல்லும் போதே தங்களை பிரிய விரும்பவில்லை, தாங்கள் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில்தான் அதை சொல்லுகின்றார் என்பதை நுண்மையாக உணர வேண்டும். அப்படியா, சிவஞான போதம்னா என்ன அப்படின்னு சுவாமி சொல்றார். என்றலுமே சிவம் ஏது, ஞானம் ஏது, இங்கு இலங்கியிடும் போதம் ஏது, இயம்பு வீரேல், இந்த மூன்றையும் என்ன என்று தெளிவாக நீங்கள் சொன்னால் அன்று வடநீழலில் வந்து இருந்தார் நீரே. அன்றைக்கு பிரம்ம மானசகுமாரர்களுக்கு, சனக்கர் முதலியவர்களுக்கு கைலாயத்தினுடைய தாழ்வரையில் இருக்கின்ற வடவிருஷம், வட்டம் என்றால் ஆழம், கல்லால மரம், அந்த வடமரத்தின் கீழே இருந்த பெருமான் நீர்தான், சந்தேகமே இல்லை. இந்த சிவஞான போதத்தை தெளிவாக சொல்லிவிட்டால் நீர்தான் தட்சிணாமூர்த்தி, சந்தேகம் இல்லை. அன்று வட நீழலில் வந்து இருந்தார் நீரே, அடியேனும் உமக்கு அடிமையாவேன், நான் உங்களுக்கு மீளா அடிமையாவேன். என்ன பெருமான் சொல்றார், நின்ற சிவம் ஒன்று என்று சொன்னார். சிவம் என்பது இந்த உலகத்திலே நிலைத்து நிற்கின்ற ஒன்றாகிய பொருள். இந்த உலகத்திலே காட்சிக்கு வருகின்ற எல்லா பொருளும் நிற்பது போல் தோன்றி மறையக்கூடிய பொருள்கள், அவற்றின் தன்மை மாறிக்கொண்டே இருக்கும். உலகம் என்பது எப்பொழுதுமே என்ன பண்ணும், சேஞ்சிங் யூனிவர்ஸ். பால் கறந்த போது நல்ல பாலா இருக்கு, கறந்த பசும்பாலா இருந்தா ஒரு நாலஞ்சு மணி நேரம் சும்மா வச்சிருக்கலாம் காய்ச்சாம, காய்ச்சினா கொஞ்ச நேரம் உயிர் வாழும், அது எத்தனை நாளுக்கு அப்படியே கறந்த நிலையில இருக்கும். நாம குழந்தையா பிறந்து வளர்ந்து வரோம், இந்த சரீரம் எப்பொழுதும் அப்படியே இருக்குதா? இந்த உடம்புக்குள்ள எத்தனை ஆயிரக்கணக்கான செல்லு தோன்றி மடிகின்றன. அப்ப தோற்றம் நிலைபேறு மரணம், தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு அப்படிங்கிற இலக்கணப்படி எல்லா பொருளும் இயங்குகின்றன. உலகம் இயங்கிக் கொண்டே இருக்குது, நிலைத்து இல்லை. அந்த இயக்கம் என்பது அதுக்கு எப்படி இருக்குது, இளமை என்றும் முதுமை என்றும் மூப்பு என்றும் மரணம் என்றும் இப்படி போய்கிட்டே இருக்குது, நோய்வாய்ப்படுதல் உயிர் குற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது ஜடப்பொருளிடத்திலே இருக்கு. ஜடப்பொருளும் தோன்றி அழிகின்றன என்று பார்க்கின்றோம். அப்பொழுது ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள், தோற்றம் நிலைபேறு இறுதி என்ற மூன்று அவத்தைகள் இல்லாத ஒரு பொருள், ஆதியும் அந்தமும் ஆகின்ற பொருள், ஈரும் முதலும் இல்லாத பொருள் என்று ஒரு பொருள் உண்டு என்று சொன்னால் அது சிவம். ஒன்று என்று சொல்லப்படுவது சிவம் சொன்னார். நின்ற சிவம் ஒன்று என்று சொன்னார். நின்ற என்று சொன்னால் அழியாது நின்ற என்ற பொருள் வருது. வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண்கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பெரியா தன்மயன், அதான் சிவம். பார்க்கிற ஆகாசம் ஒரு நாள் இல்லாம போயிடும். சூரியன் டெய்லி உதிக்கிறார். சூரியனை பற்றி என்ன சொல்றார்கள் விஞ்ஞானிகள், சூரியன் என்பது ஒரு பெரிய ஹீலியம் கேஸ் கோளம், எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சில லட்சம் ஆண்டுகளுக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா சூரியன் சின்னதா போடும். சில கோடி ஆண்டுகள் கழிச்சு சூரியனே இல்லாம போயிடும், எரிந்து அவிந்து போகும் நம்ம கண்ணால பாக்குற சூரியன். ஆனால் இதே போல பல சூரியர்கள் பல கேலக்சிகள் இருக்கின்றன. சாமி அத்தனை படைச்சு வச்சிருக்கிறார். ஆனால் தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, எந்த ஒரு பொருளும் தோன்றி மறையும் என்று பார்க்கின்றோம்.